ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பூர்வாதிகரணத்துல பிரம்மம்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு நிரூபணம் பண்ணிருந்தோம். ஜெகத்துங்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்கு, எப்படி இருக்குங்கிறதுல நிரூபணம் பண்ணியிருந்தார். இப்பேற்பட்ட ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிற பிரம்மம் சர்வஜமாகத்தான் இருந்தார். சர்வஜமாக இல்லைன்னா இப்பேற்பட்ட இவ்வளவு விசேஷம் உள்ள ஜெகத்தை அதனால திருப்தி செய்ய முடியாது. ஆகையால பிரம்மம் சர்வஜந்தான்னு அங்கேயே சூச்சனம் செய்யாது. அதாவது பூர்வாதிகரணத்திலேயே ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னதுனாலேயே பிரம்மம் சர்வஜங்கிறத நாமளா ஊதிச்சுடலாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொல்ற ஜெகத்காரணத்துவ பிரதர்சனையில சர்வஜம் பிரம்மேக்கு உபக்ஷித்தம் இது பூர்வாதிகரணத்திலே சொல்லியாச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப அப்ப என்ன சொல்றாரு குறிச்சாங்க, சதேவ கிரகன்னு அந்த சண்டதாக சொல்லல சர்வஜம்னு ஜெகத்காரணம்னு சொன்னோம். அதனால சூச்சிதம் ஆயிடுச்சு சர்வஜம்ங்கிறது. ஆனா இந்த சர்வஜத்துவத்தை திருடீகரணம் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் திருடப்படுத்த வேண்டியிருக்கு. பிரம்மம் தான் சர்வஜம், பிரம்மம் சர்வஜம் தான் அப்படிங்கறது திருடப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த அதிகாரம். ஆனா சர்வஜத்துவத்தை எதுக்காக திருடப்படுத்தணும், பிரம்மம் தான் ஜெகத்காரணம், பிரம்மம் சர்வஜனா இருக்குன்னு சொன்னார். பிரம்ம சர்வஜத்துவத்தை இந்த அதிகரணத்துல திருடப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில்னு சொன்னா, பூர்வாதிகரணம் பிரம்மத்துக்கு லட்சணத்தை சொல்றது இல்லையா, ஜெகத்காரணத்துவம் ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணத்துவம் அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றது. லட்சணம்னு சொன்னால் அதுல அவ்யாப்தி அபிவியாப்தி அசம்பவம் இப்ப இந்த தோஷங்கள்லாம் இல்லாத ஒரு தர்மம் தான் லட்சணம். அவ்யாப்தி அபிவியாப்தி தான் இது லட்சணம். இந்த சர்வஜத்துவத்தை இந்த அதிகரணத்துல திருடப்படுத்தலன்னு சொன்னா, பூர்வாதிகரணத்துல சொன்ன அந்த ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணத்துங்கிற தடஸ்த லட்சணம் அதுக்கு அதிவியாப்தி இருக்கிறதா சங்கர், அதுக்கே அதிவியாப்தி இருக்கு. சாங்கிய மதத்துல பிரதானம்னு ஒரு தத்துவம் மூல பிரகிருத்தின்னு சொல்றேன். இந்த மூல பிரகிருத்திங்கிறது ஜெகத்துக்கு காரணம். காரணம்னா எப்பேற்பட்ட காரணம், உற்பத்திக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், லயத்துக்கு காரணம், உபாதான காரணம் அது. அப்படின்னா உபாதான காரணம்ங்கிறது காரியத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயம் மூணுக்குமே காரணமாகிறது. உபாதான காரணம் கடத்துக்கு மண்ண காரணம் சொன்னா, கடம் உண்டாகிறதுக்கும் அந்த மண் காரணம், கடம் ஸ்திதமா இருக்கிறதுக்கும் அந்த மண் இருந்தா தான் இருக்க முடியும். மண் இல்லாட்டா கடம் இருக்க முடியாது, அது ஸ்திதமா இருக்கிறதுக்கும் காரணம். கடம் லயமாகனா எங்க போய் லயமாகும், மண்ணுக்கா லயத்தா அடைஞ்சா அதுக்கும் காரணம். அப்படி பாக்குறதே இந்த உபாதான காரணத்துல ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணத்துவங்கிறது வருது. பூர்வ சூத்திரத்துல ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணத்துவம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டால், உடனே பிரதான வாரி சொல்றேன் இது எனக்கும் பொருத்தமா இருக்கேன், என்னுடைய பிரதானமா இருக்கேன், அதுவும் ஜெகத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயம் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கேன், இதை வச்சுன்னு இது பிரம்மன் தான் இதுன்னு எப்படி நீங்க சொல்வீங்க. சூத்திரக்காரர் சொன்ன இந்த லட்சணத்தை கொண்டு இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு தான் பொருத்தமாக இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தீர்மானம் பண்றது. பாஷ்யக்காரர் அங்க சொன்னார் என்ன, யதோக்த விசேஷணத்த ஜெகதா, இப்பேற்பட்ட இந்த ஜெகத்து பிரதானத்திலேருந்தோ அபாவத்திலேருந்தோ அணுவிலேருந்தோ இப்படி எல்லாம் உண்டாயிருக்க முடியாது, சர்வஜ்ஞான பரமேஸ்வரனிடத்திலேருந்து தான் உண்டாகி இருக்கணும் அப்படிங்கறது பாஷ்யக்காரர் சொன்னார். ஆனா அவர் சொன்னது இந்த உத்தர சூத்திரத்துல சொல்ல போற விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காரு அந்த இடத்துல, சூத்திரக்காரர் சொன்னதாக ஆகாது. அதனால பாஷ்யத்தை அந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு சூத்திரத்துல மாத்திரம் நாங்க பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னா, ஜெகத்காரணத்துவம் லட்சணம் சொன்னது இது வந்து அதிவியாப்தி கிரகமாக இருக்குன்னு ஒரு சஞ்சவம். இந்த அதிவியாப்திய பிரதானம் வேற ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாரு, பிரதானத்துல எல்லாம் கூட இந்த லட்சணம் வருது அப்படின்னு நமக்கு ஒரு சஞ்சவம். அதை நிராகரணம் பண்றதுக்காகத்தான் இந்த அதிகரணத்துல நான் சொல்ற ஜெகத்காரணம் இருக்கு அது சர்வஜ்ஞம் அப்படின்னு ஸ்தாபனம் பண்றாரு. அப்படி பண்ணினா என்ன ஆயிடுறது, அவா சொல்ற ஜெகத்காரணம் சர்வஜ்ஞம் இல்லை, அது அச்சேதனம், சைத்தன்யமே கிடையாது பிரதானத்துக்கு. அதனால சூத்திரக்காரர் சொல்லக்கூடிய ஜெகத்காரணம் அது சைத்தன்யம் உள்ளது, சர்வஜ்ஞான தத்துவம் அதுல இருக்கு, சர்வஜ்ஞனாக இருக்கிறதுனாலே இது இது நான் சொன்ன இப்ப சூத்திரக்காரர் சொன்ன லட்சணத்துக்கு அதிவியாப்தி. ஏன்னா சேதனமாக இருந்து கொண்டு சர்வ ஜெகத்துக்கும் உற்பத்திலே காரணமாக எது இருக்கோ அது பிரம்மம் அப்படின்னு நான் சொன்னேன் லட்சணம். இப்படி சொன்னால் எந்த மதத்திலையும் அதிகாரி எண்ணியும் வராது. வேற எந்த ஜெகதாரம்வாதியா இருந்தாலும் அவன் மதத்துல அந்த உபாதான காரணமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் ஈஸ்வரன் ஜெகத் காரணம்னு ஒத்துக்கிறான். ஆங்கிலம் விட்டுறோம், ஐயாயிரம் வைத்தியன் இவ்வளவு வந்து ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்ற. ஆனா வெறும் நீச்ச காரணம் தான், உபாதான காரணம். உபாதான காரணம் வேற, அதாவது பரமாணுவோ பிரதானமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பரமாணுவோ அந்த பிரதானமோ இது சர்வஜ்யன் ஒத்துக்கலையே, சைதன்யம் ஒத்துக்கலையே. அதனால சூத்திரக்காரர் சொன்ன லட்சணம் பிரம்மத்துக்கு தான் ஒத்தும் அப்படிங்கறது இந்த அதிகரணத்தை சேர்த்துண்டா தான் சுத்தமாகிறது. அதனால
என்ன
காரணம்
நிமித்த
காரணம்
சொன்னாக்க
அப்படி இல்ல. நிமித்த காரணம்னு சொன்னா அதுக்காக அது வந்து சேதனமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப கடம் நிர்மாணம் பண்றதுக்கு இந்த தண்டம் சக்கரம் இதெல்லாம் நிமித்த காரணம் தான், உபாதான காரணம் இல்லை. ஆனா இதெல்லாம் அச்சேதனமா இருக்கு இல்லையா? எது உபாதான காரணமோ அது உற்பத்தி ஸ்திதி லயம் மூணுக்கும் காரணம்ங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணம்னு சொன்னால் இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு தான் வரும், வேற எங்கும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சர்வஜ்யத்துவம் கூடவே சேர்க்கின்ற அந்த லட்சணத்தை இவர் சொன்ன லட்சணம் பிரம்ம லட்சணமா, இந்த லட்சணத்துக்கு பிரதானாளிகள்ல அதிவியாப்தி இல்லையே அப்படின்னு நிரூபணம் இந்த
அதிகாரம்.
இப்ப அதிவியாப்தினா என்னன்னு பார்ப்போம். ஒரு லட்சத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக லட்சணம் சொல்றோம். மாடுனா என்ன, மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நாம என்ன சொல்றோம், மாடுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளங்களை காரணம். லட்சணம்னா அடையாளம் தானே. நம்ம காமிக்கக்கூடிய அடையாளம் எப்படி இருக்கணும்னா மாட்டுக்கு மாத்திரம் இருக்கணும், மாட்டை தவிர வேற எதுக்கும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல எல்லா மாடுக்கும் இருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட லட்சணத்தை தான் அடையாளம் நம்ம காமிக்கணும். இப்ப வந்து மாட்டுக்கு கொம்பு உண்டு, எது கொம்பு இருக்குமே அதுதான் மாடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இது தப்பா. ஏன்னா ஆட்டுக்கும் கொம்பு உண்டு, மனுஷத்துக்கும் கொம்பு உண்டு இல்லையா? அதுல ஆனா நம்ம மாட்டுக்கு நம்ம வேற ஒரு அது வெள்ளையா இருக்குமே அதுதான் மாடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லா மாடும் வெள்ளையா தான் இருக்க போறது அப்படி இல்லை. அதனால நாம காமிக்கக்கூடிய அடையாளம் எல்லா மாட்டுக்கும் இருக்கணும், மாட்டை தவிர வேற எதுக்கும் இருக்கக்கூடாது. இதுதான் லட்சணம், அசாதாரணத்திற்கான லட்சணம். இந்த லட்சணத்துக்கு மூணு தோஷத்தில் இருக்க. நீங்க சொல்லக்கூடிய லட்சணம் அந்த லட்சியத்தை பூரா வியாபிக்கலேன்னு சொன்னால் அப்ப அவ்வியாப்திங்கிறது. லட்சியத்தை விட்டுட்டு வெளியில போயிடுதோ அலட்சியத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதிவியாப்தி. லட்சியத்துல ஒரு இடத்துல கூட கிடையாது நீங்க சொல்ற லட்சணம் சொன்னா அசம்பவம். இப்படி இருந்தா அது லட்சணம் இல்லை. அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் இங்க வந்ததுன்னா அது லட்சணமே இல்லை. உதாரணம் கோகோ சிங்கவத்தம் லட்சணம். சிங்கன்னா கொம்பு, கொம்பு எடுத்து இருக்குமோ அதான் மாடு. சிங்கவத்தம் லட்சணம் கேட்டா மாட்டுக்குலாம் கொம்பு உண்டு, ஆனா அதை தவிர மற்ற இதுக்கும் பிராணிகளுக்கும் கொம்பு இருக்கிறதுனால இது அதிவியாப்தின்னு சொல்லுவோம். அலட்சிய விருத்தி அந்த கபிலத்துவம் கோர லட்சணம் சொல்லுவோம். கபிலத்துவம்னா கபில கபிலாகவும் சொல்வாரோ இல்ல காராம்பசு, அது ஒரு ஜாதிக்கு சேர்க்கும். அந்த அதை லட்சணமா சொன்னோம்னா அது எல்லா பசுகளையும் வரல, சில பசுக்கள் மாத்திரம் இருக்கும். அதனால அவங்க காமிச்சு கொடுக்க வேண்டிய சர்வ லட்சியத்தையும் அது வியாபிக்காததுனால இது அவ்வியாப்தின்னு சொல்லுவோம். அந்த ஏகசபவத்துவம் கோர லட்சணம் அசம்பவத்து. அசம்பவம்னா மாடு இருக்க, மாட்டுனுடைய குழம்பு இருக்க, அது ரெண்டா பிரிஞ்சிருக்கு ஒவ்வொரு காலையும். குதிரைக்கு அப்படி இருக்காது, குதிரைக்கு அந்த சபம் ஒண்ணு, மாட்டுக்கு ரெண்டு. ஒவ்வொரு காலையில ஒரே சபமா இருக்குமே அதுதான் மாடு அப்படின்னு சொன்னாக்கா அசம்பம், அசம்பம் எந்த மாட்டுக்குமே வராது. இதெல்லாம் மூணுதோ இப்படி இல்லாத லட்சணத்தை சொல்லணும். இப்ப பிரம்மத்துக்கு ஜெகத் உற்பத்தி நிலைய காரணத்துவம் அப்படின்னு லட்சணம் சொன்னால் இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு மாத்திரம் இல்லை பிரதானத்துக்கு கூட வருது, அதனால அதிவியாப்தி வந்தது அப்படிங்கிற சங்கையை நிவாரணம் பண்றதுக்காக சூத்திரக்காரர் சர்வஜ்ஞத்துவத்தையும் சேர்த்துக்கிறார். அப்ப சர்வஜ்ஞத்துவத்தையும் சேர்த்துட்டோம்னா இந்த லட்சணம் யாரு எங்க இருக்கும், பிரம்மத்துலதான் வேற எங்கும் இருக்காது. ஓஹோ சாத்மனாதிபத்துவம் லட்சணம்னு சொன்னா எல்லா மாட்டுக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு மாத்திரம் இருக்கு. அதான் சொல்ற சதேவ கிரகையன்னாக அந்த பூத்தனம் பண்ணிட்டார் சூத்திரக்காரர் சர்வஜன் பிரம்மா அப்படின்னு அப்படிங்கறத இப்ப கிரகீகரணம் சாஸ்திர யோகிவா. இதே சூத்திரத்துக்கு இன்னொரு அவதாரிகையும் பற்றியது உண்டு. இன்னொரு அவதாரிக்கைனா என்னன்னா பூர்வாதிகரணத்துல சொன்ன விஷயம் விஷயத்துல ஒரு ஆட்சேபம். சர்வ ஜெகத்துக்கும் பிரம்மம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு பூர்வா அதிகரணத்துல. ஆனா அது சரியில்லை. ஏன்னா இந்த ஜெகத்துல ஜெகத் அந்தர்கத பதார்த்தம் ஜெகத்துக்குள்ள சேர்ந்தது சொன்னோம்னா அதுல வேதம் இருக்கு, அபௌருஷேயமான வேதம். இந்த வேதமும் இந்த ஜெகத்துக்குள்ள அடங்கினதுதான். ஆனால் வேதம் அபௌருஷேயமானதுனாலே அது யாருனாலையும் சிருஷ்டிக்கப்பட்டது இல்லை. அதனால வேதத்துக்கு வேதமும் அஜகத்துல சேர்ந்தது. சர்வ ஜெகத்துக்கும் உற்பத்திக்குகளே காரணம்னு சொன்னா வேதத்தையும் சேர்த்துன்னு தானே நீங்க சொல்றேன். அப்ப வேதத்துக்கு காரணம் இல்லேன்னு இருக்கும்போது, வேதம் நிச்சயமா இருக்கிறதுனாலே பிரம்மம் அதுக்கு காரணம் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சர்வ ஜெகத்துக்கும் காரணம்னு பிரம்மத்துக்கு வரலாம்? சூத்திரக்காரர் அத்தியாரம் பொதுவா சொல்லியிருக்காரு, வேத பின்னத்து சர்வ ஜெகதா அப்படி ஏதாவது சத்பின்னத்தம் எல்லாம் போட்டுக்க வேண்டாமோ? அதனால பூர்வ சூத்திரத்துல சொன்ன சர்வ ஜெகத்காரணத்துவ லட்சணம் தப்பு அப்படின்னு ஒரு இன்னொரு ஆட்சேபம். இப்ப இந்த ரெண்டு ஆட்சேபத்துக்கும் இந்த சாஸ்திரயோனித்வாங்கிற இதனால சமாதானம் கிடைக்கும். எப்படின்னு பார்க்க, சாஸ்திரயோனித்வா என்ன சொல்றது இந்த சூத்திரம்? சாஸ்திரோனி சாஸ்திரயோனி சத்யபாவா சாஸ்திரயோனித்வம் பிரம்மம் சாஸ்திரத்துக்கு யோனி அப்படின்னு சூத்திரக்காரர். சாஸ்திரம்ங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம். வேதாசாஸ்திரம் பரம் நான் ரிதுவேதாதி வேதங்கள் இருக்கு. அபௌருஷேயம்னு நம்ம எந்த கிரந்தத்தை சொல்றோமோ அந்த அபௌருஷேயமான கிரந்தம் வேதம் இருக்கு. அந்த வேதம் இங்க சாஸ்திர சித்திக்கு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல சாஸ்திரங்கிறது பூர்ண ரிக்வேதம், அந்த விசு சாஸ்திரம் அர்த்தம் எழுதியிருக்க, விசு சாஸ்திரம் அர்த்தவன் பகுதி அங்க எழுதியிருக்க. அதை இதே வியாக்கியானத்தை ஒரு சேடு பிரதிபத்திக்கிறீங்களே, அந்தந்த சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு பாஷ்யக்காரர் சாஸ்திர சப்தத்துக்கு வியாக்கியானம். சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். சமன்வயாதிகரணத்துல சாஸ்திர சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு ஹிதபோதகம் சாஸ்திரம், சாஸ்திரத்தும் ஹித சாதனம். ஹிதத்தை எது போதிக்கக்கூடிய கிரந்தமோ அது சாஸ்திரம். அது வேதம் சம்பூர்ண வேதம் ஹிதத்தை சொல்றது இல்லையா? ஹிதம்னு சொன்னாக்க இதுவும் நமக்கு ஓரளவுக்கு இஷ்டம் தானே. அதாவது கர்மாவை இது பண்ண இது செய்ய இது செய்ய இது செய்யாதேன்னு சொல்லி சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதமும் ஹிதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதாந்தமும் நமக்கு சம்சாரத்திலேருந்து முக்தி அடையறதுக்கு வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கறதுனால ஹிதத்தை சொல்லிக் கொடுக்குறது. அப்ப ஹிதத்தை எது சொல்லிக் கொடுக்குறதோ அது சாஸ்திரம்னா சம்பூர்ண வேதம் சாஸ்திரம். அப்படி இங்க எடுத்து சாஸ்திர திருஷ்டிஹீன் சொல்றத ஞானம் ஞானத்தை திருஷ்டிஹீன் அப்படி விவசிக்கிறாரு. சாஸ்திரத்தினால வரக்கூடிய தியானம் கர்மகாண்டத்தை அங்க எடுத்திருந்தோம்னா அங்க அனுஷ்டான பரியந்தம் போகும். கர்மகாண்டத்துல தெரிஞ்சிருந்தா மாத்திரம் போறாதே, அனுஷ்டான பரியந்தம் தானே போகணும். அங்க சாஸ்திர திருஷ்டிகளின் தியானத்தோடு சூத்திரக்காரர்கள் நிறுத்தி இருக்கிறதுனாலே அந்த இடத்துல சாஸ்திர சப்தத்தினால நமக்கு விவசிதம் உபனிஷத் பிரதிபாத்தியமான தியானம். உபனிஷத் பிரதிபாத்திய தியானம்னு சொல்லிருந்தோம்னா உபனிஷத்துக்கு தாத்பரிய விஷய பூஜை தியானம் ஒண்ணுதான். உபாசனாதிகள் எல்லாம் அது முக்கிய தாத்பரியம் இல்லை. முக்கிய தாத்பரியம் அதுல தத்துவத்தை போதிக்கிறதுலதான் தாத்பரியம். அதனால அவர் தத்துவமத்தியாதி மகா வாக்கியத்தை எடுத்துட்டு வியாக்கியம் பண்ணிட்டார். அந்த இடத்துல கர்த்தா சாஸ்திரார்த்தத்துவத்துல எப்படின்னு கேட்டா அந்த கர்த்திருக்கும் உண்டுன்னு ஸ்தாபிக்க வேண்டியிருக்கு. கர்த்திருக்கும் உண்டு எதுல ஸ்தாபிக்கலாம்? தியானத்திலேயே ஸ்தாபிக்கிறது. தியானம் கர்த்திருக்கத்தை போக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? கர்த்திருக்கு பாதகமாக இந்த தியானம் இருக்கு. அதனால அங்க விதிசாஸ்திரம்னு தனியாக எடுத்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு யுக்தி சொல்லலாம். காரணம் இருக்கிறதுனால சாஸ்திர சப்தத்துக்கு சாஸ்திரங்கிறது மொத்த வேதத்துக்கும் சொல்லலாம். அதுல இந்த பாகம் இந்த பாகம்னு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல வியாக்கியானம். இப்ப இந்த இடத்துல பிரமாணம் தேவை மொத்த சாஸ்திரமும் அங்க மகதா ரிக்வா ரிக்வேதாதேகே சாஸ்திரத்திய சூத்திரக்காரர் என்ன சாஸ்திரம்னா வேதம். இந்த வேதத்துக்கு யோனி அதாவது யோனிசத்திற்கு காரணம், வேதத்துக்கு காரணம் பிரம்மா. அப்படின்னா வேதம் நித்தியம், நித்தியமானதுனால வேதத்துக்கு பிரம்மன் காரணமாக இருக்க முடியாது. ஆகையால ஜெகத்காரணம் சொன்னது தப்பு அப்படின்னு ஆட்சேபம் பண்ணினாலும் இவர் என்ன சொல்றார்? வேதத்துக்கும் காரணம் பிரம்மா, அதனால ஜெகத்காரணம் சரிதான். முன்னாடி சொன்னது சரிதான். பூர்வ அதிகரணத்துல ஜெகத்காரணம்னு பிரம்மத்தை பத்தி சொன்னோமே அதுல தப்பு இல்ல, வேதத்துக்கும் சேர்த்துதான் காரணம் அப்படின்னு சமாதானம். எப்படி அது சரியா வரும்ங்கிறத நாம திரும்ப யோசிச்சு பார்க்கலாம். இன்னொன்னு சொன்னாரு, பிரம்மம் அதி அதிவியாப்தி வந்துருச்சு. ஜெகத்காரணத்துவம் மாத்திரம் சொன்னா பிரதானத்திலையும் இந்த லட்சணம் வருது, அதிவியாப்தி வருதுன்னு சொன்னாரு. இல்லை, நான் சொல்ற ஜெகத்காரணம் சர்வஜ்ஞம். ஏன் சர்வஜ்ஞம்? எப்படி சர்வஜ்ஞம்? சர்வஜ்ஞம் எப்படி தெரிகிறது? சாஸ்திரத்துக்கே காரணமாக இருக்கிறதுனால. சாஸ்திரம்னா இந்த வேதம், இப்பேற்பட்ட வேத ரூபமான ஒரு கிரந்தத்துக்கு அது காரணமாக இருக்கிறதுனாலே அதுவும் சர்வஜ்ஞனாக இருக்கு. லோகத்துல வியாப்தி எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா, ஒரு ஒரு மனுஷன் ஒரு புத்தகம் எழுதுறான், ஒரு கிரந்தத்தை அவன் ரச்சனை செய்யறான்னு சொன்னா அவன் நல்லா தெரிஞ்சுட்டு தானே அவன் எழுதியாகணும். அர்த்தம் புத்தா சப்த ரத்தனா, அவன் சொல்லக்கூடிய அந்த சப்தத்திலேருந்து மத்தவாளுக்கு ஜானம் வருது. அந்த விஷயம் புரிஞ்சுக்கிறார். அவனுடைய கிரந்தம் எங்க அவர் எழுதுறதுன்னு கேட்டா, நம்மளுடைய ஜானம் இந்த கிரந்தம் மூலமாக மத்தவாளுக்கு எல்லாம் போய் சேரட்டுங்கிறதுக்காக தானே. அப்படி இருக்கும்போது அந்த கிரந்தம் மூலமாக படிக்கிறவாள் எவ்வளவு ஜானத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த ஜானத்தை விட அதிக ஜானம் இந்த கிரந்த கர்த்தாவுக்கு இருக்குன்னு லோகத்துல பார்த்தோம். கிரந்த கர்த்தாவுக்கு அதை விட அதிகமான ஜானம் நிச்சயமா இருக்கு. அவன் சொல்ல வேண்டிய இப்ப சாதாரணமா நம்ம ஒரு ஒரு பிரத்யக்ஷத்தை எடுத்துருந்தோம்னாலும் பிரத்யக்ஷத்தால பிரத்யக்ஷத்தினால வந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது ஏதோ ஒரு சில சப்தங்கள் தான் சொல்ல முடியும். நாம எவ்வளவு தெரிஞ்சின்றோமோ அவ்வளவு விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியும். அதனால வக்தாவுடைய சப்தம் வக்தாவுடைய ஞானத்தை விட கொஞ்சம் குறவாத்தான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அதாவது அனுபவம் எவ்வளவு கொடுக்கறதோ எவ்வளவு விஷயத்தை கவர் பண்றதோ அதை விட கொஞ்சம் குறவாத்தான் அந்த சப்தம் எவ்வளவு பெரிய விசாரமா சொன்னா கூட மிஞ்சிடும். இவனுடைய ஞானம் அதை விட அதிகமா தான் இருக்கும். ஒரு வியாப்தி லோகத்துல கிரகிக்கிறார். இப்படி இருக்கும் போது இந்த வேதம் இது நமக்கெல்லாம் லோகத்துல தெரிய முடியாத பல அபூர்வமான சமாச்சாரங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்றது இல்லையா. எந்த பிரமாணத்தாலையும் தெரிஞ்சுக்க முடியாத அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் ஏகப்பட்டதை எடுத்து சொல்றது. இந்த வேதத்துக்கே அவர் கர்த்தாவாக இருந்தார்னா அப்ப இதை விட அதிகமானா அவர் செஞ்சிருக்கணும். இதை விட அதிகம்னா எவ்வளவு தெரிஞ்சுக்கிறது, அதிகம்னா எவ்வளவு, அதுக்கு ஒரு லிமிட் இது பண்றதுக்கு இல்லை. அதனால நிரதிசயம்னு வச்சுட வேண்டியது. வச்சுட்டா என்ன ஆச்சுன்னா அதுதான் சர்வஜ்ஞம். இந்த வேத கர்த்தத்துவத்தை வச்சுட்டு பிரம்மம் சர்வஜ்ஞம் அப்படிங்கறத சொல்லலாம். அதனால என்னாச்சு, நான் சொன்ன ஜெகத்காரணத்துவம் பூர்வாதிகரணத்துல சொன்ன ஜெகத்காரணத்துவம் வெறும் ஜெகத்காரணத்துவம் வச்சுக்காரங்கோ சர்வஜ்ஞத்துவ சத்தின்னு ஒரு விசேஷணத்தை இருக்கிறோம். கேட்டென்றால் இப்ப லட்சணம் தெரியாது, வேற எதுக்கும் போகல, வேற பிரதானம் அனுகணம் இந்த அச்சேதன பதார்த்தத்துக்கெல்லாம் போகாமல் பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணமாக இருக்கு சொல்லி முடிச்சார். மகதா ரிக்வேதாதேகே சாஸ்திரஸ்ய அநேக வித்யாஸ்தான உபபிருந்திதஸ்ய பிரதீபவத் சர்வார்த்தாவத் யோகினஹ சர்வஜ்ஞ கல்பஸ்ய யோனிஹி காரணம் பிரம்மா. சூத்திரத்துல சாஸ்திரத்த இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு இவர் அர்த்தம் எழுதினார்னா ரிக்வேதாதே இவ்வளவு எழுதினா போறோம் பாஷிக்காரர். ஆனா அதோட திருத்த மகதா விசேஷம் பண்ண அது மாத்திரம் இல்ல, அநேக வித்யாஸ்தான உபபிருந்திதஸ்ய இத்தியாதி ரெண்டு மூணு விசேஷனையும் சேர்த்து போடுறேன். எதுக்கா விசேஷம் போடுற, இந்த வாக்கியத்தை படிக்கிறச்சியே அவருக்கு பண்ணினவர் சர்வஜ்ஞராக இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சம்பாவனா புத்தி ஏற்படணும். எது என்ன எதை சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வந்திருக்கோ அதனுடைய அந்த தாத்யம் புரியறதுக்காக மகதா பாட்டுங்கோ இந்த ரிக்வேதம் எப்படி இருக்கு இது விதமா இருக்கு. இங்க சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு, இங்க சாஸ்திரத்துக்கான வேதத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர வேதத்துக்கு அநேக அங்கங்கள் எல்லாம் சொல்றாரு அந்த அங்கங்கள் எல்லாம் இங்க எடுத்துக்கல. அநேக வித்யாஸ்தான உபபிருந்திதஸ்யன்னு விசேஷம் போட்டிருக்க. இதை பார்த்தா நமக்கு ஒரு பிராந்தி வரும். வேதம் மாத்திரம் இல்ல, அந்த வேதத்துக்கு வேண்டிய வித்யாஸ்தானங்கள் எல்லாம் கூட அதுல இருந்து வந்திருக்கு. இப்பேற்பட்ட வித்யாஸ்தானத்தோடு சேர்த்து வேதத்தை அவர் திருப்தி பண்ணினாரோ இல்ல. அநேக வித்யாஸ்தான உபபிருந்திதஸ்யன்னு வேதத்துக்கு எதுக்காக விசேஷம் போட்டாருன்னா அதுக்கு காரணம் இருக்கு. வித்யாஸ்தானம்ங்கிறது என்ன, புராணம் நியாயம் மீமாம்சா தர்மசாஸ்திர அங்க மிஸ்ரிதாக வேதாக ஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்கேத சதுர்தச சதுர்தச வித்யாஸ்தானம் பதினாலு வித்யாஸ்தானங்கள் கேட்கலாம். இப்ப புராணம் பதினெட்டு புராணம்னு சொல்றோம், அதுவே எவ்வளவு பெரிய கிரந்தமா எடுத்து புராணம். நியாயம்னா நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சானா ரெண்டு மீமாம்சையும் அதுக்குள்ள சேர்ந்து கொடுத்து புராணம் நியாய மீமாம்சா தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி ஸ்மிருதி இந்த தர்மசூத்திரம் இதெல்லாம் தர்மசாஸ்திரம். அங்கம் ஆறு அங்கம், ஆறு அங்கம்னா நமக்கு தெரியுமே, சிஷா வியாக்கரணம் கல்பகம் நிருக்தம் ஜோதிடன் புதா இதெல்லாம் சொல்றோமோ இந்த ஆறு அங்கங்கள் பத்தாச்சு. பத்து அங்கங்கள் கொண்டிருக்கு இந்த வேதம் அப்படிங்கறதுனால இதனுடைய விஷயம் ரொம்ப பரம கம்பீரமா இருக்குன்னு தெரியுது. ஏன்னா இந்த அங்கங்கள்லாம் எதுக்காக மகர்ஷிகளினால நிர்மாணம் பட்டப்பட்டதுதான் இந்த புராணம் நியாயம் அந்த இத்தியாதி சாஸ்திரங்கள். எதுக்காக அவ இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த வேதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கா, இந்த வேதத்தினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு புராணம் நியாயம் மீமாம்சா தர்மசாஸ்திரம் இத்தியாதிகள் எல்லாம் உபயோகப்படுறது. அப்படியா இவ்வளவுதான் சாஸ்திரத்தினாலத்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கு. அப்படியானால் அந்த வேதார்த்தம் எவ்வளவு பரம கம்பீரமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வேதத்தை ஒருத்தர் விரச்சனம் பண்ணணுமே ஆனால் ரச்சனம் பண்ணணுமே ஆனால் அவருடைய ஞானம் எப்பேற்பட்டதாக இருந்தாகணும் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறதுக்காக அநேக வித்யாஸ்தான உபபிருந்திதஸ்ய விசேஷம் போட்டாங்க.
அதாவது வேதத்தை நாலு வேதத்தை சேர்த்துட்டோம்னா 14,000 அந்த அஷ்டாதிச வித்யாஸ்தானம் சொல்றது உண்டு. அந்த உபவேதங்கள் எல்லாம் இருக்கு, 4 ஆயுர்வேதம் 3 வேதம் அதெல்லாம் சேர்த்துட்டா இன்னும் ஜாஸ்தி. பிரதீபவத் சர்வார்த்தாவத் யோகினஹா, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம், இந்த வேதம் இருக்கே இந்த வேதம் ஒரு அர்த்தத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சும்மா பாசத்துக்காகத்தான் அப்படின்னு இருந்தால் அதை பண்ணினவர சர்வஜன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஆனா அந்த வேதம் எப்படி இருக்கு, சர்வார்த்தாவத் யோகியாக வெளிச்சம் அந்த பிரகாசங்கிறது எப்படி சம்பந்தமான சர்வ விஷயத்துக்கும் தியான கேதுவாக இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பிரகாசம் சேர்த்து, இல்லைன்னா கண்ணால எதுவுமே பார்க்க முடியாது பிரகாசம் இல்லாம. பிரதீபம் விளக்கானது எப்படி அங்க இருக்கக்கூடிய சகல பதார்த்தத்தையும் பிரகாசப்படுத்துறதோ அதே மாதிரி வேதம் சர்வார்த்த அவத்யோதியாக இருக்கு. நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சகல விதமான அர்த்தம், அர்த்தம்னா அனர்த்தத்தையும் சேர்த்துக்கொண்டு இது அர்த்தம் இது அனர்த்தம் அப்படிங்கிற சகல விஷயத்தையும் அது பிரகாசப்படுத்துறாங்க. அதனால அப்பேற்பட்ட கிரந்தத்தை ரச்சனம் பண்ணினவர் நிச்சயமாக ஜானியாக இருந்தார். அதனாலதான் இன்னொரு விஷயம் போட்டார், சர்வஜ்ஞ கல்பஸ்ய, வேதமே ஒரு சர்வஜ்ஞ கல்பம், கல்ப பிரத்தியம் போட்டால் சர்வஜ்ஞம் மாதிரின்னு அர்த்தம், சர்வஜ்ஞ சதுஷ கல்பம் ஈஷத் பூனகா சர்வஜ்ஞா சர்வஜ்ஞ கல்பகா ஈஷக சமாப்தம் கல்பம் தேசிய தேசியரகான்னு பிராணிமி சொல்றார். உடனே சொல்றா சர்வஜ்ஞ கல்பம் பண்டித கல்பகா அப்படின்னு சொன்னா பண்டித மாதிரின்னு அர்த்தம், பூர்ண பண்டிதன். சர்வஜ்ஞ கல்பகா அப்படின்னு சொன்னா சர்வஜ்ஞனுக்கு சுயம் குறவு, பூர்ண சர்வஜன் இல்லை, ஏன்னா சைதன்யம் இல்லையே. எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் வேதத்துக்கு, ஆனா சைதன்யம் இல்லாததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனா சர்வஜ்ஞனான ஈஸ்வரனுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சிடக்கூடிய சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு. வேதத்துக்கு ஞான சக்தி இருக்கு, ஞானத்தை கொடுக்கற சக்தி இருக்கு. வேதத்திலேருந்து நாம அர்த்தத்தை புரிஞ்சு விடலாம், ஆனா வேதம் புரிஞ்சுக்க முடியாது, அது சப்தஸ்வரூபமாக இருக்கு, அசேதன பதார்த்தமா இருக்கு. ஆனா சர்வ ஞானத்தையும் கொடுக்கறது ஈஸ்வரன் சேதனாக இருந்துட்டு அவரும் சர்வஜனாக இருந்துருக்காரு. அதனால கொஞ்சம் ஒரு நியூனத்தை இருக்கிறதுனால சர்வஜன் கல்பத்தியம் போட்டார். இப்பேற்பட்ட சாஸ்திரத்துக்கு யோகி காரணம் பிரம்மா, பிரம்மம் இதுக்கு காரணம். இது பிரதிஜா மாத்திரத்தினால சொல்லல, இத வந்து ஸ்ருதி சொல்லியிருக்கு. அஷ்டமஸ்தோபூதஸ்ய நிஷேதிதமேதத் எதிர்வேதோ எதிர்வேதோ சாமவேதோ சிவாங்கிரகா அப்படின்னு சுகதாரண்யக்கு சொல்லி